நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் ஸ்தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சுமகுரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையர் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர், கமலமுனியாரூர் கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல், சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றாள் காசி நந்தி தேவர், நற்றாள் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நிறமை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நேரம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சர்வசமாதி அடைந்த நேருளம் உயவே. ஓம் கிரியா பபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை படிக்கும் சத்சங்கமாகவோ அல்லது வரும் கேள்விகளுக்கு பதில் கண்டு சில அனுபவத்தை எடுத்து அவற்றை அறியும் சத்சங்கமாகவோ அமையும். அதன் பிரகாரம் இந்த குடும்பத்தினர் இன்றும் இரண்டு பக்கங்களில் பல விடயங்களை கோடிட்டு அனுப்பி இருக்கின்றார்கள். அவற்றிற்கு விளக்கம் பார்ப்போம். அதை விட இன்னும் ஒரு சாதகர் இரண்டு கேள்வி தொடுத்திருக்கின்றார், அவற்றிற்கும் விளக்கம் பார்ப்போம். முதல், எங்களுடைய புதன்கிழமை சத்சங்கத்தில் வாசிக்கப்பட்ட பக்கங்களில் இரண்டு பக்கங்களை தெரிவு செய்து சில விடயங்களை கோடிட்டு அனுப்பியிருக்கின்றார்கள் இந்த சாதகர்கள். அதனுடைய விளக்கத்தை மீண்டும் ஒரு முறை பார்க்க வேண்டும் என்று அதை பார்த்து விடுவோம். கிரியா யோகி என்பவர் இந்துவாகவோ முகமதியராகவோ கிறிஸ்தவராகவோ இருக்கலாம். கிரியா யோகம் என்பது ஒருவரது தனிப்பட்ட சமயம். பிறப்பால் நமது மூதாதையர் நம் தம் சமயமாக அமைந்ததன்று. நம் விருப்பத்தால் ஏற்கக்கூடிய சமயம். இந்த யோகத்தில் பெண் ஆணுக்கு அடிமை இல்லை. ஒவ்வொரு கிரியா யோகியும் ஒவ்வொரு பெண்ணையும் தாயின் வடிவமாகவே காண வேண்டும் என்பது கோடிட்டிருக்கின்றார்கள். இதில் முதலாவதாக, கிரியா யோகி என்பவர் எந்த சமயத்தில் சார்ந்தவராகவும் இருக்கலாம் என்று பாபாஜி கூறியிருக்கின்றார். அதுதான் கிரியா யோகத்தில் நாங்கள் அதில் பயணிக்கின்றோம், அதில் இருக்கும் வெற்றி. ஏனென்றால் எல்லா சமயமும் பாபாஜியினால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. ஆகவே பாபாஜி சொல்கின்றார், நீங்கள் அந்த சமயம் இந்த சமயம் என்று பார்க்காது, கிரியா யோகத்தையே ஒரு சமயமாக அணுகி அதன் வழி நில்லுங்கள். எல்லா சமயமும் அதற்குள் அடக்கம் என்ற மாதிரி இங்கு கூறுகின்றார். அவர் இதை எங்கிருந்து கூறினார் என்பது இப்போது எங்களுக்கு விளங்கி கொண்டிருக்கின்றது. சைவ சித்தாந்தத்தை படித்த பின் அடிப்படை கருத்தை, சைவ சித்தாந்தம் 6 24 சமயங்கள் இருக்கின்றது என்று சொல்லி இருக்கின்றது. அதற்குள் தான் இங்கே பாபாஜி குறிப்பிட்ட இந்துவாகவோ முகமதியராகவோ கிறிஸ்தவராகவோ இருக்கலாம் என்று சில சமயங்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றன. இங்கு இவை புறச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம், அகச்சமயம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது சைவ சித்தாந்தத்தில். ஆகவே பாபாஜி ஏன் கிரியா யோகாவை ஒரு தனிப்பட்ட சமயமாக அணுகுங்கள், நீங்கள் எந்த சமயத்தவர்களாக இருந்தாலும் கிரியா யோகம் உங்களுக்குரிய தனிப்பட்ட சமயம் உங்களுடைய பிறப்பினால் வந்ததன்று என்று கூறுவதற்குரிய காரணம், அவர் சூட்சுமத்தை தூலத்தில் கூறுகின்றார். அதாவது சைவ சித்தாந்தம் சொல்கின்றது, எல்லா ஆன்மாக்களும் இந்த சமயங்கள் ஊடாகத்தான் நடுமையத்தில் இருக்கும் சைவ சமயத்தை கிரியா சாதகர்கள் சிவனடியார்கள் இப்போது சைவத்தில் திகழ்பவர்கள் அடைந்திருக்கின்றோம். ஆகவே நாங்கள் மற்றைய சமயங்களை பழைய பிறப்புகளில் கடந்து வந்த ஆன்மா என்பதை பாபாஜி நேரடியாக குறிப்பிடாது. நீங்கள் எந்தெந்த சமயத்தில் இருந்தாலும் இந்த கிரியா யோகத்தை ஒரு சமயமாக கருதுங்கள் என்று சொல்வதற்குரிய காரணம், எந்த சமயத்தில் நீங்கள் இருந்தாலும் இறுதியில் நீங்கள் வந்து சேரப்போவது சைவ சமயம் என்பது ஒரு சூட்சுமமான கருத்து முதலாவது. ஆகவே அந்த சமயத்தை வைத்து நீங்கள் இந்த யோகத்தை செய்யாது, இதை ஒரு சமயமாக கருதி செய்யுங்கள், அந்த இடத்தில் தன்னுடைய உதவி இருக்கும் என்பது இங்கு சூட்சும கருத்து. ஆகவே அதை அவர் இங்கு சொல்கின்றார். ஆகவே இந்த கிரியா யோகத்தில் பெண் ஆணுக்கு அடிமை இல்லை என்பதையும் இங்கு குறிப்பிடுகின்றார். அவர்கள் கோட்டிட்டு அனுப்பி இருக்கின்றார்கள், அதுதான் உண்மை. ஏனென்றால் கிரியா யோகத்தில் பாபாஜியிலிருந்து இந்த கிரியா யோகம் வந்தது, சிவயோகத்திலிருந்து சிவசக்தி கோட்பாட்டிலிருந்து வந்த யோகம். ஆகவே எல்லாம் சமம், ஆண் பாதி பெண் பாதி தான் எங்களுடைய சிவசக்தியின் நிலை. ஆகவே அதை பாபாஜி இங்கு வலியுறுத்துகின்றார். பெண் என்பவள் ஆணுக்கு அடிமை அல்ல என்பது அவருடைய கூற்று. ஆகவே அதை எவ்வாறு நாங்கள் கொண்டு வரலாம் என்பதை அவர் கூறுகின்றார். பெண்ணை நாங்கள் தாயாக மதிக்க பழகுவோமாக இருந்தால் அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அந்த கோட்பாட்டை கொண்டு வந்து விடலாம் என்பது அவருடைய செய்தி. அடுத்ததாக கோட்டிட்டு அனுப்பியிருக்கின்றார்கள், இது மிகவும் முக்கியமானது. கிரியா யோகத்தின் நம்பிக்கைகள் ஆவன சமய ஒற்றுமை, எல்லோரும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள், சாதி நாடு மனப்பாகுபாடு கிடையாது, அதாவது எல்லா சமயமும் ஒரு சமயம், கிரியா பாபாஜியின் அன்பு அருள் கருணையை பெற கிரியா சாதனையும் சகோதரத்துவமும் தினமும் பயில வேண்டும், நம்முடைய வரிசையை நாமே தேர்ந்தெடுப்பது, அதாவது சாதனையை ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு போவோம். கிரியா பாபாஜியின் அன்பு அருள் கருணையை பெற கிரியா சாதனையும் சகோதரத்துவமும் தினமும் பயில வேண்டும், அதுதான் அவருடைய தங்க விதி. அன்பு தொண்டு பக்தி சரணாகதி, அன்பு அருளாகும் நிலையில்தான் தொண்டு சுரக்கும் தன்னலமற்ற தொண்டாகும் என்ற முறையில் அவர் இங்கு குறிப்பிடுகின்றார். அதற்கு கிரியா சாதனையும் சகோதரத்துவமும் தினமும் பயில வேண்டும். எல்லா உயிர்களும் நாங்கள் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், எல்லா உயிர்களையும் சமத்துவமாக பார்க்க வேண்டும் என்பதை பாபாஜி இங்கு கூறுகின்றார். நம்முடைய வரிசையை நாமே தேர்ந்தெடுப்பது, அதாவது நாங்கள் எந்தெந்த நிலையில் எங்களுடைய ஆன்மா பக்குவப்பட்டு வந்திருக்கின்றதோ இந்த பிறப்பிற்கு, அந்த அந்த நிலையில் எங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ இந்த சாதனையில், அல்லது நாங்கள் எதை அணுக முடியுமோ அவற்றை அணுக வேண்டுமே தவிர எங்களுடைய வரிசையை விட்டு நாங்கள் மேலாக அணுகலாம் என்ற முறைகளை நாங்கள் எதிர்பார்க்க கூடாது என்பது ஒரு சூட்சுமமான கருத்தாக இங்கு அமையும் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் எங்களுடைய வரிசையை நாமே தெரிவு செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார். அடிப்படையான நித்திய உண்மையை கொண்டு நமது சமயத்தன்மையின் இலக்கிய முக்கிய கொள்கைகளை மதிப்பீடு செய்வது, அதாவது நாங்கள் எந்த சமயத்தில் இருக்கின்றோமோ அதில் எவற்றை எங்களுக்கு தேவையோ அவற்றை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் எங்களுடைய வாழ்க்கைக்கும் சமய சாதனைக்கும் என்பது இங்கு பொருளாகும். அடுத்தது சொல்கின்றார், வேறுபாடு ஆதிக்கம் மூட நம்பிக்கை போன்றவற்றுக்கு சமயம் காரணமாக கூடாது. இது எல்லோருக்கும் உலகியலில்தான் கூடுதலாக தென்படும் மூட நம்பிக்கைகள், இப்படி எதிர்மறை சக்திகள் எங்களிடம் தோன்றலாம், அவற்றுக்கு நாங்கள் ஆளாகக்கூடாது என்று சொல்கின்றார். நாம் மற்றவரை விட உயர்ந்தவர் என்பது அநித்தியமானது, சூழ்நிலை காரணமாக அமைவது என்று நினைக்க வேண்டும். ஆகவே நாங்கள் ஒருவரும் ஒருவரை விட உயர்ந்தவர் அல்ல, எல்லாம் ஆன்மாக்கள் எங்களை விட உயர்ந்தவர் என்று சொல்ல வேண்டுமாக இருந்தால் அது ஒரே ஒருவர் தான், அவர்தான் பெரம்பொருள். அதை இங்கு சைவ சித்தாந்தத்தில் நாங்கள் அடிப்படையில் படித்திருக்கின்றோம். இங்கு பாபாஜி அதை நிலைநாட்டுகின்றார். கிரியா யோகத்திலும் உயர்வு தாழ்வு என்ற வேறுபாடு கூடாது. அதுவும் எங்களுடைய அன்பு அன்பை அருளாக்க வேண்டுமாக இருந்தால் வள்ளலார் சொன்ன வழிகளும் கூடத்தான். எல்லா உயிர்களையும் நாங்கள் சமனாக பார்க்க வேண்டும், உயர் தாழ்வு கருதக்கூடாது. அடுத்ததாக சொல்றார், அசாத்தியம் என்று பாபாஜியின் அருளில் ஏதும் இல்லை, எனவே மகிழ்ச்சியை ஒருபோதும் இழக்கக்கூடாது. பாபாஜியின் விடயத்தில், பாபாஜியின் கிரியா யோகத்தில் முடியாது என்பது ஒன்றுமில்லை என்பதை இங்கு சுட்டிக்காட்டுகின்றார். ஏனென்றால் மரணத்தின் மரணம் இறுதி நிலை என்பது அதனுடைய பொருளாக அமையும். அடுத்ததாக சொல்கின்றார், எப்போதும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். மனிதனுக்கிடையே உள்ள உயர்ந்த வேறுபாடு என்பது பாபாஜியின் அருளை நினைக்கும் போது மிக சாதாரணம். மனிதர் கூட ஒரு நாளில் பிசாசு ஆகலாம். இங்கு அவர் ஆணவ மலத்தை தட்டி பார்க்கின்றார். அதாவது இரண்டு கருத்துக்களாக நாங்கள் எடுக்கலாம். எல்லோருடையும் நாங்கள் அன்பாக இருக்க வேண்டும். அவர்களையும் சமத்துவமாக உயர்தாழ்வில்லாக பார்க்க வேண்டும். ஒரு நாளில் நாங்களும் பிசாசு ஆகலாம் என்றால் அது எங்களுடைய உடல் இறக்கும் நிலையையும் குறிக்கலாம். அல்லது நாங்கள் எல்லோரும் ஆன்மாக்கள் தான், எங்களுக்கு இறப்பில்லை என்பதையும் ஒரு மாற்று கருத்தாகவும் அதை எடுக்கலாம். அது எங்களுடைய நிலைகளை பொறுத்தது. எந்த நிலையில் இருக்கின்றோமோ அந்த நிலையில் அதை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது, அது பிசாஸ் ஆகலாம் என்றதில் அவர் என்ன சொல்கின்றார் என்றால், மிக சாதாரணம், மனிதர் கூட ஒரு நாளில் பிசாஸ் ஆகலாம் என்றால் நாங்கள் அந்த நிலையில் தான் இருக்கின்றோம். புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுடராகி முனிவராய் தேவராய். ஆகவே அங்கு பிசாஸ் என்பது மனிதனுக்கு பின்வரும் ஒரு நிலை. ஆகவே புனிதர்கள் கூட அந்த நிலையை அடையலாம், அவர்களுடைய வாழ்க்கை முறையை பொறுத்தது என்று திடீரென்று மணிவாசகரின் வாக்கு இங்கு நினைவுக்கு வருகின்றது. அடுத்ததாக, அழிவு என்பது மீட்டு உருவாக்கத்திற்கே, சந்தேகிப்பது நம்புவதற்கே, தீமை என்பது நன்மைக்கே, பாவம் என்பது பாவமற்ற தன்மைக்கே. இங்கு இரட்டையை இங்கு குறிப்பிடுகின்றது. நன்மை, தீமை, பாவம், புண்ணியம். ஆகவே இவையெல்லாம் நடைபெறுவதற்குரிய காரணம் காரியம். அதைத்தான் இங்கு சொல்கின்றார். அது சைவ சித்தாந்தத்தில் விளக்கமாக படித்திருக்கின்றோம். ஒவ்வொரு காரியத்துக்கும் காரணம் உண்டு. ஆகவே அதை இரட்டை என்று சொல்கின்றோம். கிரியா யோகத்திலும் சரி, சைவ சித்தாந்தத்திலும் சரி, அதை கோடிட்டு அனுப்பியிருக்கின்றார்கள். அடுத்ததாக சொல்கின்றார்கள், மூட நம்பிக்கைக்கு அப்பால் மேலும் எழு. ஓம் கிரியா பாபாஜி நமாவும் என்பதை ஜபிப்பதைக் காட்டிலும் உண்மையான கிரியா யோகிக்கு அவசியமானது வேறு ஏதும் இல்லை. மூட நம்பிக்கைகளுக்குள் நாங்கள் இறங்காது, அதற்குள் அகப்படாது இருக்க வேண்டுமென்றால் மந்திர ஜபத்தை இங்கு பாபாஜி பரிந்துரைக்கின்றார். அவருடைய பஞ்சாட்சர மந்திரத்தை நாங்கள் ஜபிக்க வேண்டும். அது எங்களுக்கு இந்த மூட நம்பிக்கைகளிலிருந்து அதற்குள் அகப்படாமல் தப்புவிக்கும் என்பது அவருடைய கருத்தாக அமைகின்றது. கிரியா யோகி கடவுளின் தாய்த்தன்மை, உலகப் பொதுத்தன்மை ஆகியவற்றில் ஊன்றி நிற்கின்றான். அன்பும் தொண்டும் பாபாஜியிடம் சரணாகதியும் அவனது செயல்பாடுகள். எவ்வளவு அழகு! அவருடைய நான்கு தங்க விதிகளை இங்கு மீண்டும் நிலைநாட்டுகின்றார் பாபாஜி. கிரியா யோகியின் சில செயல்முறைகளாக குளுத்தியானம், பஜனை, கீர்த்தனை, உரை நிகர்த்தல், ஆன்மீகச் சுற்றுலா, கிரியா பாபாஜியின் சங்கங்களை அமைத்தல் போன்றவற்றை குறிப்பிடலாம். இதை நாங்கள் அந்த சத்சங்கத்தில் வாசித்திருக்கின்றேன். அதை மீண்டும் கோடிட்டிருக்கின்றார்கள். இது கொடுக்கப்பட்டிருக்கும் ஆறு நிலைகளையும் எங்களுடைய சங்க சாதகர்கள் பயன்படுத்துகின்றார்கள், அதன் வழி நிற்கின்றார்கள். எல்லோரும் அல்ல, பலரும் அதை செய்கின்றார்கள் என்பது இங்கு திண்ணம். அது சரியான முறை என்பதை பாபாஜி இங்கு நிலைநாட்டுகின்றார். அதற்கடுத்ததாக இன்னும் சில இடங்களை குறிப்பிடுகின்றார்கள். அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி ஆகியவற்றோடு வாழ்பவர் கிரியா பக்தர். அதுதான் உண்மை. பாபாஜியின் கிரியா யோகத்தில் நாங்கள் சாதகர்களாக இருக்கலாம், பக்தராக இருக்கலாம், முழுமையாக சாதனை செய்யாவிட்டாலும் எந்த நிலையில் நாங்கள் இருந்தால் கூட அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி வழி நிற்க வேண்டும் என்ற அந்த தங்க விதிகள் மீண்டும் இங்கு நிலைநாட்டப்படுகின்றது பாபாஜியார். கிரியா யோகத்தின் அடிப்படையில் அமைந்த எளிய பொது சமயத்தை பாபாஜி விரும்புகின்றார். அது பாபாஜியின் வாழும் ஆற்றல், அதை ஒழுங்காக வளர்க்க வேண்டும் என்று பாபாஜி இங்கு சொல்கின்றார். அதாவது பாபாஜியின் கிரியா யோகத்தை அவர் ஒரு சமயமாக அணுகுங்கள் என்று சொல்கின்றார். ஆகவே சமயம் என்பது இங்கு நாங்கள் சாதாரண ரிலிஜன், அதாவது சாதாரண சமயம் என்பதல்ல, நாங்கள் இந்த ஒழுங்கு முறையில் நிற்கும் கோட்பாடுகளை சமயம் என்று இங்கு அவர் கூறுகின்றார். கிரியா யோகா கோட்பாடுகளை, அதுதான் முக்கியம். இது கிறிஸ்தவ சமயம், இஸ்லாம் சமயம் போன்ற சமயம் அல்ல. இது யோகம் சார்ந்த எல்லா சமயங்களையும் அணைக்கும் ஒரு சமயம் என்பது பாபாஜியின் கருத்து. கடைசியாக கோடிட்டிருக்கின்றார்கள், பாபாஜியிடம் சரணடைந்து அவரது குறைவில்லா கருவியாக விளங்க வேண்டும். இதுதான் பாபாஜியின் அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதியில் இறுதி நிலை. தன்னலமான சரணாகதி, தன்னலமற்ற சரணாகதி. இங்கு தன்னலமற்ற சரணாகதியை இறுதியாக பரிந்துரைக்கின்றார் இந்த வாசிப்பின் இறுதி பக்கத்தில். இதைத்தான் அவர்கள் அனுப்பியிருந்தார்கள் கோடிட்டு. அதற்கு முடிந்தளவு இன்று விளக்கம் கண்டோம். மற்றைய சாதகர் இரண்டு கேள்விகளை தொடுத்திருக்கின்றார், அவற்றை பார்த்து விடுவோம். அவருடைய முதலாவது கேள்வி என்னவென்றால், லாகிரி மகேஷ்வர் பாபாஜியை ஒரு இடத்தில் சந்திக்கின்றார். அவருடைய லாகிரி மகேஷ்வருடைய புத்தகத்திலிருந்து ஒரு கேள்வி. அந்த இடத்தில் லாகிரி மகேஷ்வர் பாபாஜிக்கு கூறுகின்றார், நான் பாபாஜி அவர் பாபாஜி அவரை இமயமலையில், துரோணகிரி மலையில் சந்தித்த போது, முதல் தடவையாக இந்த தூல உடலில் லாகிரி வரும்போது அவருக்கு பாபாஜியை அடையாளம் காண முடியாத ஒரு நிலை. பாபாஜி அவருடைய நெற்றிப் பொட்டில் கைகளால் தொடுகின்றார், அதனால் அவர் அடையாளம் காணப்படுகின்றார். சத்குருவே என்று காலில் விழுகின்றார் அந்த ஸ்பரிஷ தொழுகைக்கு பின். அதன் பின் அவர் பாபாஜி அவரிடம் சொல்கின்றார், நீ வந்த காரணத்தை இங்கு விளங்கப்படுத்துகின்றேன். நீ உன்னுடைய வீட்டுக்கு சென்று இந்த கிரியா யோகத்தை உலக மக்களுக்கு பரப்ப வேண்டும் என்று சொல்லும்போது அவர் சொல்கின்றாராம், லாகிரி மகேஷ்வர், நான் ஏன் பரப்ப வேண்டும்? நான் உங்களுடனேயே முதல் இருந்த நிலையிலேயே உங்களுடன் வரப்போகின்றேன். குருதேவா, நீங்கள் அதை செய்யலாம் தானே, என்னை கூட்டிக் கொண்டு போங்கள் என்று சொல்கின்றாராம் இந்த கேள்வி தொடுத்தவருடைய விளக்கம். அது உண்மை. அதற்கு பாபாஜி அவருக்கு என்ன சொல்கின்றார் என்றால், நீதான் அவர்களுடைய தொடர்பில் இருப்பவர், நான் அல்ல. ஆகவே நீதான் இதை பரப்ப வேண்டும் என்று கூறிவிட்டு மறைகின்றாராம். இந்த அன்பருடைய கேள்வி, ஏன் பாபாஜி அவ்வாறு செய்தார்? இவர் தான் பாபாஜியுடன் செல்ல விரும்புகின்றேன் என்று சொன்ன பிறகும், நீ இந்த தொண்டை செய், மக்களுக்கு இதை பரப்பு என்று பாபாஜி கட்டளையிடுகின்றார். அதற்கு அவர் சொல்கின்றார், நீங்கள் இதை பரப்பலாம் தானே, ஒரு நொடியில் நான் உங்களுடனே வந்து விடுகின்றேன் என்றபோது பாபாஜி அவருக்கு சொல்லும் விளக்கம், உனக்கும் அவர்களுக்கும் தான் தொடர்புண்டே தவிர எனக்கு தொடர்பு அவர்களுடன் நேராக இல்லை என்றது சொல்லு அந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்குரிய விளக்கத்தை கேட்டிருக்கின்றார். அதற்குரிய காரணம் மிகவும் சுலபம். பாபாஜியினுடைய இதய நிலை, அவருடைய சமாதி நிலை, சொரூப சமாதி, இறைவன் கூட சொரூப நிலை, தடத்த நிலையில் இருக்கின்றார் பரமசிவன். ஆகவே கிரியா யோகத்தை பொறுத்தவரையில் பாபாஜி சொரூப சமாதியில் இருக்கின்றார். ஆகவே அவர் தூல நிலையில் இருக்கும் பக்தனுக்கு தீட்சை கொடுப்பதை, நேரடியாக வந்து கொடுப்பதை, அது சாத்தியமல்ல என்பது பாபாஜி இங்கு உறுதிப்படுத்துகின்றார். ஏனென்றால் லாகிரி மகேஷ்வர் அவர்கள் தூல உடலில் இருக்கின்றார்கள், அவர்கள்தான் இந்த கிரியா யோகத்தை மக்களுக்கு கொடுக்க வேண்டும். நான் கொடுப்பது சாத்தியமில்லை, உன்னுடன் தான் அவர்கள் தொடர்பில் இருக்கின்றார்கள் என்ற கருத்தை நாங்கள் எவ்வாறு எடுக்க வேண்டும் என்றால், இது தூல உடலில் கொடுக்கப்படும் தீட்சையைத்தான் பாபாஜி பரிந்துரைக்கின்றார். கேள்வி ஒன்று வரலாம். இந்த கேள்வி கேட்டவருக்கு, ஏன் பாபாஜி சூட்சுமத்தில் எல்லோருக்கும் சிகிச்சை கொடுக்க முடியாது என்பது அவருடைய நாசுக்கான கேள்வி. அதற்குரிய பதில் சைவ சித்தாந்தமும் சரி கிரியா யோகத்திலும் உண்டு. அதாவது ஒவ்வொருவருடைய பக்குவ நிலையிலும்தான் இந்த தீட்சைகள் கிடைக்கின்றது என்று சைவ சித்தாந்தமும் சொல்கின்றது, கிரியா யோகமும் சொல்கின்றது. எங்களுடைய பக்குவம் உயர்ந்த நிலையில் சாதனை மூலம் நாங்கள் அந்த நிலையை அடையும் போது சூட்சும தீட்சை கூட பாபாஜியால் கிடைக்கலாம். ஆனால் உலக மக்கள் அந்த நிலையில் இல்லை. ஆகவே இந்த கிரியா யோகத்தை மக்களுக்கு பரப்ப வேண்டுமென்றால் தூள உடலில் இருக்கும் ஒரு குருவைத்தான் பாபாஜி பரிந்துரைக்கின்றார். அவ்வாறு வந்தவர்கள்தான் லாகிரிமா ஷேர், யுக்திஸ்வரஜி, யோகானந்தர், யோகி ராமையா அவர்கள். ஆகவே அதை சொல்கின்றார். இந்த அன்பர் கேட்டார், ஏன் அதை பாபாஜி செய்யாமல் இவரையே அதை தூண்டுகின்றார். அவர் விரும்பிய போதும் பாபாஜியுடன் இருக்க விரும்புகின்றார் என்று சொன்ன போதும் அதை அவர் ஏற்கவில்லை என்பது இதற்குரிய காரணம். அடுத்த கேள்வி அவர் கேட்கின்றார், அப்படியானால் ஐயா, எங்களுடைய சாதகர் கேட்கின்றார், நான் எப்போது பாபாஜியிடம் இருந்து தீட்சை பெறலாம்? இதற்கு பதில் என்னால் சொல்ல முடியாது. இது இறைநிலையான விடயம் ஒன்று. இருப்பினும் அவருக்குரிய கருத்து என்னவென்றால், பாபாஜியினுடைய தீட்சையை நீங்கள் விரும்பினால் அதை நீங்கள் ஒரு விருப்பமாக பாபாஜியிடம் கோரிக்கை வையுங்கள். ஏதாவது ஒரு பிறப்பில் நீங்கள் உங்களுடைய சாதனை மூலம் அந்த நிலைக்கு வருவீர்களாக இருந்தால் பாபாஜி உங்களுடைய சாதனை உயர்வில் சூட்சுமத்தில் உங்களுக்கு தீட்சை ஏதும் தர விரும்பினால் நிச்சயமாக அது எல்லோருக்கும் கிடைக்கும். ஆனால் எங்களுடைய நிலை அது அல்ல. அதற்கு எத்தனை பிறப்புகள் வேண்டும், எவ்வாறு நாங்கள் பயிற்சிகள் செய்ய வேண்டும் என்பது அதில் அடக்கம். ஆகவே பாபாஜியிடம் தீட்சை பெறுவதென்று இல்லை என்று ஒருவராலும் கூற முடியாது, சாட்சாத் சத்குரு. ஆனால் எங்களுடைய நிலையை உயர்த்த வேண்டும் அவரிடம் தீட்சை பெறுவதற்கென்பது அதற்குரிய பதில். எவ்வளவு தூரம் உயர்த்த வேண்டும் என்பது உங்களுக்கும் பாபாஜிக்கும் இடைப்பட்ட விடயம் என்பது அதற்கு அடுத்த பதில் நீங்கள் கேட்காவிட்டாலும். ஆகவே நீங்கள் எல்லாவற்றுக்கும் இச்சைப்படலாம். இந்த வாழ்க்கையே எங்களுக்கு இச்சையின் பிச்சை என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. நாங்கள் இச்சைப்பட்டதால் தான் இந்த உலகியலிலிருந்து புரளுகின்றோம். நாங்கள் இச்சைப்பட்டதை எல்லாம் திரோதான சக்தி எங்களுக்கு வழங்குகின்றால் பெரம்பொருளின் நிலக்களத்தில் இருந்து. ஆகவே இச்சைதான் எங்களுடைய இந்த பிச்சை வாழ்க்கை. ஆகவே அந்த இச்சை ஆன்மீகத்தில் கூட எங்களுக்கு வரலாம், நல்ல விடயம்தான். ஆனால் எங்களுடைய பக்குவ நிலை அந்த நிலைக்கு வரும்போதுதான் அது எங்களுக்கு கிடைக்கும் என்பதுதான் இங்கு சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து என்பது இந்த சாதகருக்குரிய ஒரு பதில். இன்னொரு கேள்வியையும் கேட்டிருந்தார். இது அவருக்கு இந்த கேள்வி எழுந்தது போன வாரம். அதுக்கு அடுத்தடுத்த நாட்களில் தியானத்தில் இருக்கும்போது லாகிரி மகேஷ்வர் அவர்கள் தனக்கு தியானத்தில் அவருடைய உருவத்தை கண்டேன் ஐயா, முதல் தரம் என்னுடைய வாழ்க்கையில் தியானம் கலைந்தது. கலைந்தவுடன் என்ன, லாகிரி மகேஷ்வர் என்னுடைய தியானத்தில் வந்தாரே, அதுக்குரிய கருத்து என்ன என்று சிந்தித்து கொண்டிருந்த வேளையில் அடுத்த நாள் அவருடைய கணவன் அவருக்கு, இல்லை அந்த அது நடந்த அன்றே அவருடைய கணவன் சிறிது நேரம் கழித்து அவருக்கு லாகிரி மகேஷ்வருடைய புத்தகத்தை கையில் கொடுக்கின்றார், நீ இதை வாசி என்று. அவருக்கு ஒன்றுமே சொல்ல முடியவில்லை. இது என்னடா என்றுதான் லாகிரி மகேஷ்வர் தியானத்தில் எனக்கு வந்தார், இது நான் என்னுடைய கணவனுடன் கூட பகிரவில்லை. ஆனால் சிறிது நேரத்துக்கு பின் அவர் ஒரு லைப்ரரியில் இருந்து அந்த புத்தகத்தை எடுத்து தன்னுடைய மனைவிக்கு கொடுக்கின்றார். அவருடைய கேள்வி அந்த சாதகருடையது, இது மாயையா நிஜமா? அருமையான கேள்வி. சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் நாங்கள் எல்லோருமே வாழ்வது இந்த மாயை. ஆகவே இது மாயையாகத்தான் நாங்கள் முதலில் கருத வேண்டும். அல்லாவிட்டால் நாங்கள் ஆணவ மலத்துக்குள் சிக்கிவிடுவோம். அது மிகவும் முக்கியம். இது மாயையினால் நடக்கும் ஒரு விடயமாக நீங்கள் கருதலாம், அதான் சிறப்பு. இருப்பினும் உங்களுடைய சாதனை வலிமை, நீங்கள் சாதனையில் இருக்கும் நிலையை வைத்து உள்ளுணர்வில் இதை ஆன்மீக விடயமாகவும் கருத வேண்டும். நீங்கள் இந்த சாதனை பாதையில் இல்லாத போது இப்படி ஏதாவது வரமாக இருந்தால் அது மாயையாக நீங்கள் கருதலாம். நீங்கள் சாதனையை ஒழுங்காக செய்து கிரியா பாபாஜியை தொடர்கின்றீர்கள் என்றால் இது ஆன்மீக வளர்ச்சியின் ஒரு பாகம் என்றும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய நிலையை பொறுத்தது என்பது என்னுடைய தாழ்மையான பதில் இங்கு. முற்றாக மாயை என்றும் எடுக்க தேவையில்லை, முற்றாக ஆன்மீகம் என்றும் எடுக்க தேவையில்லை. ஏதோ ஒன்று நடக்கின்றது, பொறுத்திருந்து அதை பாருங்கள். ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் இதெல்லாம் நடக்கின்றது. அது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. ஒரு காரியமும் காரணம் இல்லாமல் நடக்கப் போவதில்லை. ஆகவே அதை அடிப்படையாக வச்சு சொல்லுகின்றேன். ஏதோ ஒரு நிலையில் இது நடக்கின்றது. ஆனால் அதற்காக எனக்கு அருட்சக்தி வந்து விட்டது என்று சிந்திப்பீர்களாக இருந்தால் ஆதாள பாதாளத்துக்கு உடனே வந்து விடுவீர்கள். ஆகவே பொறுமையாக பயணியுங்கள், நடப்பதை பாருங்கள், உண்மையாக வாழுங்கள், எல்லாம் சிறப்பாக நடக்கும் என்பது உங்களுக்குரிய பதில். ஆகவே இந்த ரெண்டு கேள்விகளையும் தான் இந்த அம்மா கேட்டிருந்தார். ஆனால் அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்கின்றேன், ஒரு தொடர்புக்காக. அந்த அம்மாவுக்கு இந்த கிழமை இது நடந்திருக்கின்றது ஆரம்பத்தில் இந்த வாரத்தில். ஆனால் இந்த வாரத்தை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களாக இருந்தால் லாகிரி மகேஸ்வரின் ரெண்டு முக்கிய சீடர்களுடைய சமாதி தினம் வந்திருக்கின்றது. 7ஆம் தேதி 2 தினங்களுக்கு முன் யோகானந்தருடைய சமாதி தினமும் இன்று யுக்தீஸ்வரகிரிஜியின் சமாதி தினமும் அமைந்திருக்கின்றது. அவர்களை நோக்கி சாதனை செய்யுங்கள் என்று தகவல் அனுப்பியிருந்தேன் எல்லா சாதகர்களுக்கும். ஆகவே அதன் மூலமாகவும் இப்படியான செயல்கள் நடக்கலாம், உங்களுடைய சாதனை திறனை பொறுத்தது. ஆகவே அதை நீங்கள் நல்ல மாதிரியாக எடுத்து சாதனையை இன்னும் கூட்டிக் கொள்ளுங்கள். இன்னும் பல செய்திகள் வரலாம், பல விடயங்கள் உங்களுக்கு புலப்படலாம். ஆனால் எல்லாவற்றையும் குரு செயல், அதாவது குரு பணி நின்று சைவ சித்தாந்தத்தில் இறைப்பணி என்பது இறைவன்தான் எல்லாம் செய்கின்றான் என்ற நிலையில் இருப்பது என்ற சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. அதே போல் கிரியா சாதகர்களுக்கு குரு பணி நிற்பது மிகவும் சிறந்தது. அதாவது எல்லாம் பாபாஜியினால் நடத்தப்படுகின்றது, எல்லாம் நல்லதும் கெட்டதும் என்று நாங்கள் எடுக்க வேண்டும். ஆகவே எல்லாம் அவன் செயல் என்று விடும்போதுதான் நாங்கள் இந்த மாயையிலிருந்து ஆணவத்திலிருந்து தப்ப முடியும் என்பது இங்கு ஒரு இறுதி செய்தியாக இந்த கேள்விக்கு வைத்து, இந்த கேள்வி இன்றைய சத்சங்கத்தை இந்த கேள்வி பதில்கள் மூலம் முடித்து, இப்போது எங்களுடன் இறைவனையா கார்த்திகேயனையா அவர்கள் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். இறைவனையா, ஓம் கிரிய பாபாஜி சிவாய
நமஸ்காரம்.
ரவணையா. அனைப்பில் இருக்கின்றீர்களா? இல்லை, ரவணையாவை காணவில்லை. கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் உண்டா? ஓம் கிரிய பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நமஸ்காரம்.
ஓம் சிவாய நமஸ்காரம்.
இன்றைய சத்சங்கம் வழக்கம் போல் பாபாஜியினுடைய கருணையால் பல சிறப்பான கருத்துகளும் சில அறிவுபூர்வமான கருத்துகளும் இந்த சத்சங்கத்துல அறியப்பட்டோம். சமயத்தை பத்தி பாபாஜி சொல்லி இருக்கிறதும் சைவ சித்தாந்தத்துல அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறதும் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக அமைஞ்சிருந்தது. அதான் உண்மையும் கூட அத சைவ சித்தாந்தத்துல நல்லா விளக்கமா சொல்லியிருந்தாங்க. அத பாபாஜி இவ்வளவு அழகா வந்து அதை சமப்படுத்தியும் சமாதானப்படுத்தியும் சொல்லி இருக்கிறத கேட்கக்குள்ள ரொம்ப அற்புதமா இருக்கும். சமயம் ஒரு விஷய சொல்லக்குள்ள வேற்றுப்படுவோம், குருநாதர் சொல்லக்குள்ள அது ஒற்றுமைப்படும். எல்லா மதத்தையும் அரவணைச்சதுதான் கிரியா யோகம். அத பாபாஜி ரொம்ப வழிபடுத்துறார். நாம அப்படி கிரியா யோக சாதகர் அப்படித்தான் நேசிக்கணும் எல்லாரையும். நமக்கு மதமும் கிடையாது, மொழியும் கிடையாது, பற்று இருக்கலாம், அந்தந்த இடத்துக்கு பற்று இருக்கலாம், ஆனா அது திணிச்சு இருக்க கூடாது. அந்த வகையில பாபாஜி சொல்லப்பட்ட கருத்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு மாணவர் சாதகர் வந்து விக்டேஸ்வர் குருஜியினுடைய சில ஒரு அனுபவத்தை பெற்றதா வந்து இந்த கேள்வி பதில வச்சிருந்தாங்க. சிறப்பான விஷயம், அதுக்கு சிறப்பான பதிலும் சைவ சித்தாந்தத்திலேருந்து கொடுக்கப்பட்டதும் கிரியா யோகத்துல சொல்லப்பட்ட கருத்தையும் சொல்லக்குள்ள ரொம்ப அருமையான கருத்து. நாம ஏதோ ஒரு பெரிய விஷயத்த அடைஞ்சிட்டோம் என்றது மாதிரி இருந்துடக்கூடாது, அடையலேன்றது மாதிரி இருந்துடக்கூடாது என்ற ஒரு கருத்து ரொம்ப சிறப்பானது. ஆனால் ஒண்ணு மட்டும் சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி ஒரு கிரியா யோக சாதகர்களுக்கு அனுபவம் நடக்குள்ள அதை கவனிக்கணும். கவனிச்சு இன்னும் நம்ம செம்மப்படுத்திட்டு வரக்குள்ள நிறைய விஷயம் புறப்படும். உங்களுக்கு சாதனா சக்தி இன்னும் கொஞ்சம் இதை வச்சு இன்னும் கொஞ்சம் சாதனா சக்தியை பெருக்கலாம், இதை வச்சு இன்னும் கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை பெருக்கலாம், இதை வச்சு இன்னும் கொஞ்சம் அன்பை பெருக்கிக்கலாம், இன்னும் இதை வச்சு இன்னும் குருநாதர்கிட்ட நீங்க இறக்கத்தை பெருக்கலாம். அதுக்காக கூட இது நடக்கலாம், நடக்கக்கூடாதுன்றது கிடையாது கிரியா யோக சாதகருக்கு. அதனால ஒரு நல்ல அனுபவம், இதை வச்சு இன்னும் நீங்க நல்ல சாதனை பண்ணுங்க, நல்ல சிறப்பா இருங்க, இன்னும் குருநாதருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதை சைவ சித்தாந்தமும் சொல்லுது. அப்படிதான் பாத்தீங்கன்னா அருளாளர்கள்ட்ட சில சில சீடர்கள் வந்து அந்த சிறிய சிறிய அனுபவத்திலேருந்து பெரிய அனுபவத்தை எடுத்திருக்காங்க. அந்த வகையில நம்ம கிரியா யோக சாதகருக்கு எல்லாருக்கும் அந்த மாதிரி அனுபவம் கிடைச்சி எல்லாரும் சிறப்படைய பாபாஜியை என்றும் பிரார்த்தனை பண்ணுவோமாக. ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா, மிகவும் அருமையாக அதை சுருக்கி சாதகர்களுக்கு புரியும் வண்ணம் அதை சுருக்கி கொடுத்திருக்கின்றீர்கள். பெரம்பொருள் பாபாஜியின் அருளினால் அதுதான் உண்மை. அது மிகவும் அழுத்தமாக பாபாஜி இங்கு குறிப்பிட்டிருக்கின்றார். அது மாத்திரமல்ல, இந்த சாதகரின் கேள்வி லாகிரிமாய் ஷேரை நாடி வந்திருந்தால் கூட அது ஒரு அருமையான கேள்வி அவர் கேட்டது. ஏனென்றால் எல்லோருக்கும் விருப்பம் பாபாஜியிடமிருந்தே நாங்கள் எல்லாவற்றையும் பெற வேண்டும் என்பது. அதுதான் சைவ சித்தாந்தத்தில் அடிப்படையிலேயே விளங்கப்படுத்துகின்றது. நாங்கள் எல்லோருமே இச்சையில்தான் வாழ்கின்றோம். அது நல்ல ஆன்மீக இச்சையாகவும் இருக்கலாம், உலகியல் இச்சையாகவும் இருக்கலாம். அதை திரோதான சக்தி நடத்துகின்றாள் என்பதும் மேலதிக விளக்கம். ஆகவே அந்த உலகியல் விளக்கமாக இருந்தால் திரோதான சக்தியால் நடத்தப்படும், அதன் பின் அருட்சக்தியால் ஆன்மீக விடயங்கள் நடத்தப்படும் என்பது சைவ சித்தாந்த சிறப்பு விளக்கம். ஆகவே எல்லாம் சிறப்பாகத்தான் நடைபெறுகின்றது எங்களுடைய சாதகர்களுக்கு. ஆனால் சைவ சித்தாந்த அடிப்படையை நாங்கள் சிறிது சிறிதாக புரிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலம் எங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும், சாதனையை மேம்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து கேள்விகளுக்கு பதில் காண்பதற்கு பாபாஜி பரம்பொருளின் உதவியை இறைஞ்சி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிக்கின்றேன். ஓம் கிரியா பாபா.